I want to first read a verse in 2 Timothy chapter 2 and verse 2.
முதலாவதாக இரண்டாம் திமோத்தேயு 2 வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன்.
This is the last letter that Paul wrote.
பவுல் எழுதின கடைசி நிருபம் இது.
And he had a great burden that the work which is finishing in his life should continue in the next generation.
அவருடைய வாழ்க்கையில முடியக்கூடிய இந்த ஊழியமானது அடுத்த தலைமுறைக்கும் தொடர வேண்டும் என்றதான ஒரு பெரிய பாரம் அவருக்கு இருந்தது.
So listen to this verse 2.
இரண்டாம் வசனத்தை கவனித்து கேளுங்கள்.
Paul is writing to Timothy, his most faithful young co-worker.
பவுல் தன்னுடைய மிகவும் உண்மையுள்ள ஒரு உடன் ஊழியராகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறார்.
In the first chapter, second verse, he calls him my beloved son.
ஒன்றாம் அதிகாரத்திலே அவர் என்னுடைய உத்தம குமாரன் என்று அழைக்கிறார், பிரியமான குமாரன் என்று அழைக்கிறார்.
And he says in verse 2,
chapter 2, 2 Timothy 1:2 ல வாசிக்கிறார், பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயு.
Chapter 2, verse 2.
இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம்.
He first tells him, my son, verse 1, be strong in the grace that is in Christ Jesus.
முதலாவதாக ஒன்றாம் வசனத்தை சொல்கிறார், ஆதலாலின் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவிலே கிருபையிலே பலப்படு.
So Paul was handing over the ministry to another generation.
ஆகவே பவுல் அந்த ஊழியத்தை அடுத்த ஒரு தலைமுறைக்கு சந்ததிக்கு அவர் ஒப்புக் கொடுக்கிறார்.
To those who were like his children.
தன்னுடைய பிள்ளைகளைப் போல இருக்கிறவர்கள்.
And then he says to Timothy, verse 2, whatever you have heard from me in the presence of many witnesses, entrust them to faithful men, that is the third generation, who will be able to teach others also, which is the fourth generation.
இரண்டாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்கதாக, அது மூன்றாம் தலைமுறை, உண்மையுள்ள மனுஷனிடத்திலே ஒப்புவி, அது நாலாம் தலைமுறை.
சோ Paul was concerned not only about the next generation, but he says that generation must teach the next one and must commit them to faithful men in the fourth generation.
Paul அடுத்த தன் சந்ததிக்கு மட்டும் அவர் பாரமுள்ளவராக இல்லை, அதுக்கடுத்த சந்ததி என்று நான்காம் தலைமுறை வரைக்கும் போக வேண்டும் என்று விரும்புகிறார்.
Every true servant of God will want a work that the Lord started, not that he started, but the Lord started, to continue.
ஒவ்வொரு உண்மையுள்ள தேவ ஊழியனும் தேவனுடைய ஊழியத்தை, தன்னுடைய ஊழியம் அல்ல, தேவனுடைய ஊழியத்தை அது தொடர்ந்து நிறைவேற வேண்டும் என்றே ஒரு விருப்பம் கொண்டிருப்பார்.
What we are seeing in Tamil Nadu is the work of God that has gone on for 40 years.
தமிழ்நாட்டிலே நாம் பார்க்கக்கூடியது என்னவென்றால், அது தேவனுடைய ஊழியம், அது 40 ஆண்டுகளாக அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது.
In some places less than that, but started in Tuticorin 40 years ago.
சில இடங்களிலே அதற்கும் குறைவாக இருக்கலாம், ஆனால் முதலாவதாக தூத்துக்குடியில் ஆரம்பித்த வேலையானது இப்பொழுது 40 ஆண்டுகளாக போய் கொண்டிருக்கிறது.
Or 39 at least.
குறைந்தபட்சம் 39 சரியாக சொல்ல வேண்டுமானால்.
So, and what we are seeing now is another generation.
இப்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது அடுத்த ஒரு தலைமுறை.
Many people who are listening to us today, they were small children 38 years ago.
38 ஆண்டுகள் முன்பதாக இப்பொழுது நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சில சகோதரர்கள், அவர்கள் குழந்தைகளாக இருந்தார்கள்.
And even some of the brothers who have been speaking to you in the last 2 days, they were small children 38 years ago.
38 ஆண்டுகள் முன்பதாக இப்பொழுது நீங்கள் கேட்டுக் கொண்டிருந்த சகோதரர்கள், அவர்கள் பிள்ளைகளாக இருந்தார்கள்.
But they have raised up and they have grown up to serve the Lord.
ஆனால் அவர்கள் வளர்ந்து இப்பொழுது தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக அவர்கள் ஆயத்தமாக
இருக்கிறார்கள். We may think, oh, how these young people come and speak now.
எப்படி இப்படி இவ்வளவு இளையவர்கள் வந்து பேசுகிறார்கள் என்று நீங்கள் எண்ணலாம்.
You know, 38 years ago, those who are your leaders today were less than 30 years old.
38 ஆண்டுகள் முன்பதாக இன்றைக்கு தலைவராக இருக்கக்கூடிய நீங்கள் 30 வயதுக்கும் குறைவாக இருந்தீர்கள்.
And that's when they began their ministry in Tamil Nadu.
அப்பொழுது தான் அவர்கள் தங்கள் ஊழியத்தை ஆரம்பித்தார்கள்.
Today they are in their 60s, late 60s.
இன்றைக்கு அவர்கள் 60 plus என்ற வயதில் இருக்கிறார்கள்.
But they were younger than everyone who spoke to you in this conference.
இந்த கான்ஃபரன்ஸிலே பேசினவர்களை காட்டிலும் அவர்கள் வயதில் குறைந்தவர்களாய்த்தான் இருந்தார்கள்.
And God used them.
தேவன் அவர்களை பயன்படுத்தினார்.
Through the years, God has used them, many brothers like that who were in their 30s. To build the work in Tamil Nadu.
Tamil Nadu la inda uliyai katti eluppodarku 30 ku adhigamana vayadhu ullavargalai devan payanpaduthirukkar.
We praise God, we pray that it will continue on and on.
நாம் தேவனை துதிக்கிறோம், இந்த ஊழியம் தொடர்ந்து போய்கொண்டே இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம்.
We read in 2 Peter 3
2 பேதுரு 3 ஆம் அதிகாரம்.
And we were looking at this verse 18, grow in grace and in the knowledge of our Lord and Savior Jesus Christ.
2 பேதுரு 3 ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள்.
So we've heard a lot about that grace in the last 2 days.
கடந்த 2 நாட்களிலே இந்த கிருபையை குறித்து அதிகமாக நாம் கேட்டிருக்கிறோம்.
Let me say something about the growing in the knowledge of our Lord Jesus Christ.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளருங்கள் என்பதை குறித்து நான் பேசப் போகிறேன்.
Many times I have said that eternal life does not mean living forever.
நித்திய ஜீவன் என்றால் என்றென்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பது அல்ல என்று பல சமயங்களிலே சொல்லியிருக்கிறேன்.
Because people who go to hell also live forever.
நரகத்துக்கு போகிறவர்கள் கூட என்றென்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
It's not only people who go to heaven who live forever.
பரலோகத்துக்கு போகிறவர்கள் மட்டும் என்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம் அல்ல.
So eternal life does not mean living forever.
ஆகவே நித்திய ஜீவன் என்றால் என்றென்றைக்குமே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று அர்த்தம் அல்ல.
There is only one person who has eternal life.
நித்திய ஜீவனை உடையவர் ஒரே ஒரு நபர் மட்டுமே.
Because that is a life that had no beginning and has no end. That is eternal life.
ஏனென்றால் அந்த ஜீவனுக்கு ஒரு ஆரம்பமும் இல்லை, ஒரு முடிவும் இல்லை, அதுதான் நித்திய ஜீவன்.
And only God has that, which had no beginning.
தேவனுக்கு மட்டுமே அது இருக்கிறது.
So the eternal life is actually the life of God, no beginning and no end.
ஆகவே நித்திய ஜீவன் என்று சொன்னால் அது தேவனுடைய ஜீவன், அதற்கு துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை.
But he gives that to us.
அதை அவர் நமக்கு தருகிறார்.
And that is his greatest gift.
அது அவருடைய மிகப்பெரிய ஈவு.
Many of you may think forgiveness of sins is a great gift.
உங்களில் அநேகர் பாவம் மன்னிப்பு தான் பெரிய ஈவு என்று எண்ணலாம்.
Especially because you think wonderful that God has blotted out all the stupid things I did in my life and forgiven me completely. Praise the Lord.
என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த மதியமான எல்லா காரியங்களையும் தேவன் நீக்கிவிட்டார், அதை மன்னித்து விட்டார். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
But even better than that is giving us his life.
ஆனால் அதிலும் நித்திய ஜீவன் என்பது அவருடைய ஜீவனை நமக்கு கொடுக்கிறார்.
You know that every promise in the Bible is meant finally to give us his life.
வேதத்தில் காணப்படக்கூடிய ஒவ்வொரு வாக்கு தத்தமும் கடைசியாக அவருடைய ஜீவனை நமக்கு கொடுப்பதற்காகத்தான்.
And Peter says that in chapter 1, 2 Peter chapter 1.
2 பேதுரு 1 ஆம் அதிகாரத்திலே பேதுரு அதை குறித்து சொல்கிறார்.
He says in verse 4.
4 ஆம் வசனத்திலே,
By these he has granted to us his precious and magnificent promises.
இவைகளினால் மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது.
And what is the purpose of all the promises?
எல்லா வாக்கு தத்தங்களுடைய நோக்கம் என்ன?
Which he calls precious and magnificent promises.
மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்கள் என்று அழைக்கிறாரே.
Because the purpose of all the promises of God is that you might partake of his divine nature.
எல்லா வாக்கு தத்தங்களுடைய பிரதானமான நோக்கம் நீங்கள் அந்த திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக வேண்டும்.
And it's by partaking that divine nature, it says here that we escape the corruption that is in the world.
இந்த திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களானால் மட்டுமே நாம் இந்த உச்சினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்ப முடியும்.
So when the Lord says to deny myself, it is so that I'm saying no to myself, saying I want your nature, Lord.
உன்னை நீ வெறுக்க வேண்டும் என்று சொன்னால் நான் எனக்கு இல்லை என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய திவ்ய சுபாவம் எனக்கு வேண்டும் என்று நான் கேட்கிறேன்.
And if I don't think of partaking of his nature,
நான் அந்த திவ்ய சுபாவத்தில் பங்கு பெறுவதற்கு நினைக்கவில்லை என்றால்,
I'm just thinking I deny myself, it will be like a Hindu yoga.
நான் என்னை நானே வெறுக்கிறேன் என்று மட்டும் நாம் சொல்லிக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் அது இந்து யோகாவை போலத்தான் இருக்கும்.
There won't be any difference.
அதற்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்காது.
And those who did deny themselves in many areas can control their tongue and do so many things.
பல சமயங்களில் தங்களை வெறுக்கிறவர்கள் தங்கள் நாவை கட்டுப்படுத்துகிறார்கள், பல காரியங்களை செய்கிறார்கள்.
Buddha taught such things.
புத்தர் அவைகளை போதித்திருக்கிறார்.
But controlling the tongue is not overcoming anger.
ஆனால் நாவை கட்டுப்படுத்துவது என்பது கோபத்தை மேற்கொள்வது அல்ல.
No, anger is in the heart.
கோபம் உள்ளத்திலே இருக்கிறது.
Controlling your tongue will only give you a good testimony before people, this brother does not get angry.
ஓ, இந்த சகோதரர் கோபமே படுவதில்லை என்று சொல்லி நாவை கட்டுப்படுத்துவது மக்களுக்கு முன்பாக ஒரு நல்ல சாட்சியை கொடுக்கிறது, அவ்வளவுதான்.
If you are happy about that and proud about that, you will be the number one Pharisee in CFC.
நீங்கள் இதை குறித்து சந்தோஷமாகவும் பெருமையுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் CFC-யிலே ஒன்றாம் நம்பர் பரிசேயனாக இருப்பீர்கள்.
I control my anger. I don't shout at anyone.
நான் யாரையும் திட்டுவதில்லை, என்னுடைய கோபத்தை நான் நடக்குகிறேன்.
Brother, that means nothing.
அது ஒன்றும் அர்த்தமில்லை.
Is there any anger in your heart?
உள்ளத்திலே கோபம் இருக்கிறதா?
Can you honestly say that there is zero anger in my heart against anyone? That is divine.
யார் மீதும் எனக்கு பூஜ்யம் தான் கோபம் இருக்கிறது, கோபமே இல்லை என்று சொல்ல முடியுமா? அதுதான் தெய்வீக ஸ்வபாவம்.
And that's been replaced by God's nature of loving those people.
அது அதற்கு மாற்றாக மக்களை நேசிக்கக்கூடிய தேவனுடைய அன்பு அங்கே உள்ளே வந்திருக்கிறது.
If that has not happened,
அது நடக்கவில்லை என்றால்,
we can do so many external things.
நாம் எவ்வளவோ வெளியரங்கமான காரியங்களை செய்ய முடியும்.
Oh, I turn away my eyes whenever that I'm tempted with a woman.
எப்பொழுதெல்லாம் ஸ்திரீனால் சோதிக்கப்படுகிறோம் அப்பொழுது என் கண்களை திருப்பிக் கொள்கிறேன்.
Lusting is not in the eyes.
இச்சை என்பது கண்களிலே அல்ல.
It is in the heart.
அது உள்ளத்திலே இருக்கிறது.
Even a blind person can have lust in his heart.
ஒரு கண் தெரியாதவர் கூட, பார்வை தெரியாதவர் கூட உள்ளத்திலே இச்சை கொண்டிருக்க முடியும்.
So these external things will, if you glory in these external things, you'll be a Pharisee.
ஆகவே இந்த வெளியரங்கமான காரியங்களிலே நீங்கள் மகிமைப்படுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பரிசேயராய் இருப்பீர்கள்.
The purpose of all the promises is not that we control our tongue and control our eyes.
வாக்குத்தத்தங்களுடைய எல்லா வாக்குத்தத்தங்களுடைய நோக்கம் நம்முடைய நாவையும் நம்முடைய கண்களையும் கட்டுப்படுத்துவது என்பதல்ல.
It's not even that we are free from the love of money.
பண ஆசையில் இருந்து விடுதலை பெற்று விட்டேன் என்று சொல்வதும் கூட அல்ல.
There are many sannyasis who don't go after money.
பணத்தின் பின்னால் போகாத எத்தனையோ சன்னியாசிமார்கள் இருக்கிறார்கள்.
And Buddhists.
புத்த மதத்தினர் இருக்கிறார்கள்.
That's not the mark of a godly man.
அது தேவ பக்தியுள்ள மனிதனுடைய அடையாளம் அல்ல.
Means in his heart there is no attachment to anything on this earth.
உள்ளத்திலே இந்த பூமிக்குரிய எந்த ஒரு காரியங்களிலும் ஒரு ஈர்ப்பு இல்லை, ஒரு பற்றுதல் இல்லை.
His mind is set on things above where Christ is.
கிறிஸ்து இருக்கிறாரே அங்கே மேலானவிகளிலே தன்னுடைய மனது பதிக்கப்பட்டிருக்கிறது.
The people who do yoga and control themselves they don't sit in the heavenly places.
யோகா மூலமாக தங்களுடைய அவயங்களை கட்டுப்படுத்துகிறவர்கள் அவர்கள் உன்னதங்களிலே உட்காருவதில்லை.
Whereas the Bible says God has raised us up in Christ and made us sit in the heavenly places.
தேவன் நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிரோடு எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது.
And if I'm really partaking of God's nature,
உண்மையாலுமே நான் திவ்ய தேவனுடைய ஸ்வபாவத்திலே பங்கு பெறுகிறேன் என்றால்,
I will look at everything that's happening on the earth from that heavenly perspective.
இந்த பூமியில நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நான் பரலோக கண்ணோட்டத்திலே நான் பார்ப்பேன்.
So remember this, that the most wonderful promises, 2 Peter 1:4, are so that we might partake of his nature.
ஆகவே 2 பேதுரு 1 அதிகாரம் 4 வசனத்திலே நினைவு கூறுங்கள், சகல வாக்குத்தத்தங்களும் நான் தெய்வீய ஸ்வபாவத்திலே பங்கு பெறும்படியாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
If you are preaching God's word, it's good to seek God for power to preach the word.
நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்களாக இருந்தால் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு வல்லமை தேவனிடத்தில் கேட்பது நல்லது.
That is not the greatest thing.
ஆனால் அது மிகப்பெரிய காரியம் அல்ல.
Don't be proud that you can preach well and so many people appreciate your preaching and so many people are blessed by your preaching.
உங்களுடைய பிரசங்கத்தினாலே அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அநேகர் உங்கள் பிரசங்கம் நன்றாக இருக்கிறது என்று சொல்லுகிறபடினாலே நீங்கள் பெருமைப்பட வேண்டாம்.
Have you partaken of Christ's humility?
கிறிஸ்துவின் அந்த தாழ்மையிலே நீங்கள் பங்கு பெற்றிருக்கிறீர்களா?
To give all the glory to him immediately for the work that God does through you.
உங்கள் மூலமாக தேவன் செய்கிற கிரியைகளுக்கு நீங்கள் உடனடியாக தேவனுக்கே மகிமை செலுத்துகிறீர்களா?
And that all that you preach to people is because you love them.
நீங்கள் ஜனங்களுக்கு பிரசங்கிப்பதெல்லாம் அவர்களை நேசிப்பதனாலயா?
If you preach without love for the people you are preaching to, you haven't partaken, you're not doing it in God's way.
நீங்கள் அங்கே பிரசங்கிக்கக்கூடிய மக்களை நேசிக்காமல் நீங்கள் பிரசங்கம் மட்டும் செய்தால் நீங்கள் தேவனுடைய விதத்திலே நீங்கள் செய்வதில் நீங்கள் அவர்களை நேசிப்பதில்லை.
Do you think all the elders in CFC churches are preaching out of great love for the people there?
CFC சபையில உள்ள எல்லா மூப்பர்களும் அங்குள்ள மக்களுடைய மீது இருக்கக்கூடிய அன்பினாலே பிரசங்கிக்கிறார்கள் என்று எண்ணுகிறீர்களா?
Or they feel, oh, Sunday I have to preach something, I must prepare and say something so that they don't think I'm wasting their time.
நான் அவளுடைய நேரத்தை வீணாக்காமல் வீணாக்குகிறேன் என்று எண்ணாதபடிக்கு நான் நன்றாக ஆயத்தம் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை வருகிறதே ஒரு பிரசங்கம் செய்ய வேண்டும் என்று பிரசங்கிக்கிறார்களா?
When you partake of God's nature, you have a love for God's people, and that's what makes you share God's word with them.
Divyas bhavathil neengal pangu peruvulla irundhal neengal makkale nesippeergal aagave dhaan ungalku oru seidhi varugiradhu.
See, in CFC we are not like Pentecostals who only emphasize the gifts of the Spirit.
Nam CFC ile aavin varangalukku adhiga mukkiyathum kodukkakoodiya Pentecostalai pola nam seivadhillai.
We believe in the gifts of the Holy Spirit.
Parisutha aaviyanude varangalile nam viswasikkirom.
We believe even in speaking in tongues.
அந்நிய பாஷை பேசுவதிலையும் நாம் விசுவாசிக்கிறோம்.
But I'll tell you how we believe in speaking in tongues in CFC.
ஆனால் CFC-ல நாம் எப்படி அந்நிய பாஷை பேசுவதை நம்புகிறோம் என்று சொல்கிறேன்.
I want to show you just two verses.
இரண்டு வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
Both are in 1 Corinthians 14.
இரண்டுமே 1 கொரிந்தியர் 14-ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிறது.
This is what we believe.
இதைத்தான் நாம் நம்புகிறோம்.
1 Corinthians 14 verse 2.
1 கொரிந்தியர் 14-ஆம் அதிகாரம் 2-ஆம் வசனம்.
The one who speaks in an unknown tongue is not speaking to men, but he is speaking to God.
அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் மனுஷரிடத்திலே பேசாமல் தேவனிடத்திலே பேசுகிறான்.
That is what we teach.
இதைத்தான் நாம் போதிக்கிறோம்.
We don't speak in tongues to men.
நாம் மக்களிடத்திலே அந்நிய பாஷையை பேசுவதில்லை.
We speak to God.
நாம் தேவனிடத்திலே பேசுகிறோம்.
I've spoken in tongues for 47 years. I don't speak to men. I speak to God.
நான் 47 ஆண்டுகளாக அந்நிய பாஷையை பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் மனிதனிடத்திலே அல்ல, தேவனிடத்திலே.
That's number one.
அதுதான் பிரதானமான காரியம் ஒன்று.
And also, we are not like all the brethren people.
அதே சமயத்தில் நாம் பிரதரன் சகோதரர்களைப் போலவும் இல்லை.
Because we believe in verse 39.
ஏனென்றால் நாம் 39-ஆம் வசனத்தை நம்புகிறோம்.
Do not forbid to speak in tongues.
அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கு தடை பண்ணாதிருங்கள்.
They forbid people.
அவர்கள் ஜனங்களை தடை பண்ணுகிறார்கள்.
Those two verses are enough to say what we believe in CFC.
CFC-ல நாம் எதை நம்புகிறோம் என்பதை விளக்குவதற்கு இந்த இரண்டு வசனங்கள் மட்டும் போதும்.
But we believe in other gifts.
ஆனால் நாம் மற்ற வரங்களிலேயும் நாம் நம்புகிறோம்.
1 Corinthians 12.
1 கொரிந்தியர் 12-ஆம் அதிகாரம்.
Apostles. 1 Corinthians 12:28.
1 கொரிந்தியர் 12:28.
Apostles.
அப்போஸ்தலர்கள்.
That is, many of our brothers have planted churches. That is an
apostolic ministry. நம்முடைய சகோதரர்கள் சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார்கள்.
That is an apostolic ministry.
அது அப்போஸ்தல ஊழியம்.
Prophets.
தீர்க்கதரிசிகள்.
Verse 28.
28-ஆம் வசனம்.
Those who speak straight to the heart of people, bringing encouragement and conviction.
ஒரு உணர்த்துதலையும் உற்சாகத்தையும் நேரடியாக ஒரு இருதயத்திற்கு கொண்டு வரக்கூடிய அளவிலே பேசுகிறவர்கள்.
And teachers.
போதகர்கள்.
Those who can explain God's word.
தேவனுடைய வார்த்தையை விளக்கி சொல்கிறவர்கள்.
Prophets are not teachers, they preach strongly.
தீர்க்கதரிசிகள் போதகர்கள் அல்ல, தீர்க்கதரிசிகள் கடுமையாக கண்டிப்பாய் பிரசங்கிக்கிறவர்கள்.
And teachers are those who open the scriptures and explain step by step what a particular doctrine is.
போதகர்கள் உபதேசம் என்றால் என்ன என்பதை படிப்படியாக வேதத்தை அவர்களுக்கு போதிக்கிறவர்கள்.
We have heard preaching and teaching in the last 2 days.
கடந்த 2 நாட்களிலே நாம் பிரசங்கத்தையும் போதகத்தையும் நாம் கேட்டிருந்திருக்கிறோம்.
And I praise God in that a younger generation there are preachers and teachers.
இந்த இளைய தலைமுறையிலே போதகர்களும் இருக்கிறார்கள், பிரசங்கியார்களும் இருக்கிறார்கள்.
Praise God. I pray it will continue to the 4th generation if the Lord tarries.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது 4-ஆம் தலைமுறை மட்டும் செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
If the Lord doesn't come by then.
ஆண்டவர் வராமல் இருந்தால்.
But I don't think we'll see a 4th generation. The Lord will come before that.
ஆனால் ஆண்டவர் சீக்கிரமாக வர போகிறார். இன்னும் 4-ஆம் தலைமுறையை நாம் பார்ப்போம் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை.
We praise God for this balance we have.
ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய இந்த சமநிலைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம்.
At the same time we
அதே நேரத்திலே
emphasize the fruit of the spirit.
ஆவியின் கனியை நாம் வலியுறுத்த வேண்டும்.
We emphasize love, joy, peace.
அன்பு, சந்தோஷம், சமாதானம் இவைகளை வலியுறுத்துகிறோம்.
And patience.
பொறுமை.
Patience is one of the primary characteristics of love.
அன்பின் பிரதானமான ஒரு குணாதிசயம் தான் பெருமை. பொறுமை.
Peter says, grow not only in grace but in the knowledge of our Lord Jesus Christ.
நீங்கள் கிருபையிலே மட்டும் வளர்ந்தால் போதாது, ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலேயும் வளர வேண்டும் என்று பேதுரு சொல்கிறார்.
Lord, how is this? He said, Holy Spirit of God, show me how was Jesus' life.
பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று எனக்கு காண்பியும்.
Even a 5-year-old child can ask the Lord to show him how Jesus lived when he was 5 years old.
இயேசு 5 வயதா இருக்கும்போது எப்படி வளர்ந்தார் என்பதை இன்றைக்கு உள்ள 5 வயது பிள்ளைகள் கூட ஆண்டவரிடத்தில் கேட்க முடியும்.
And that is what you parents must teach your children, how Jesus lived when he was 5 years old.
இயேசு 5 வயதா இருக்கும்போது எப்படி வாழ்ந்தார் என்பதை பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும்.
Jesus was a working man, worked as a carpenter, and you can learn from him how he worked and how he earned money.
இயேசு ஒரு தச்சு தொழிலை செய்து பணம் சம்பாதித்தார். ஆகவே வேலை செய்கிறவர்கள் எப்படி வேலை செய்ய வேண்டும் என்பதை அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும்.
And Jesus was also a full-time preacher. That also, preachers can also learn from him.
அவர் பிரசங்கியாரன் கற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் இயேசு முழு நேர பிரசங்கியாராக இருந்தார், ஊழியராக இருந்தார்.
He is an example for all people.
எல்லா மக்களுக்கும் ஒரு மாதிரியாக இருந்தார்.
How he obeyed his mother as a little child.
ஒரு சிறு குழந்தையாக இருக்கும்போது தாய்க்கு எப்படி கீழ்ப்பணிந்தார்.
grow in the knowledge of the Lord Jesus Christ.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளருங்கள்.
The grace God gives us is to be able to follow in Jesus' footsteps in the way he lived.
இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அந்த அடிச்சுவட்டிலே நாம் பின்பற்றும்படியாகத்தான் கிருபை நமக்கு கொடுக்கப்படுகிறது.
So we praise the Lord that in CFC we preach the gifts and the fruit of the Holy Spirit.
நாம் CFC லே ஆவியின் வரங்களையும் ஆவியின் கனிகளையும் குறித்து நாம் போதிக்கிறோம். ஆகவே தேவனை துதிக்கிறோம்.
We preach the two first promises in the New Testament.
புதிய ஏற்பாட்டிலே காணப்படுகிற முதல் இரண்டு வாக்குத்தத்தங்களை நாம் பிரசங்கிக்கிறோம்.
I don't know how many churches preach both promises.
இந்த இரண்டு வாக்குத்தத்தங்களையும் எத்தனை சபைகள் பிரசங்கிக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை.
The first promise in the New Testament is Matthew 1:21.
புதிய ஏற்பாட்டிலே காணப்படுகிற முதல் வாக்குத்தத்தம் மத்தேயு 1:21.
Jesus will save his people from their sins.
அவர் தமது இயேசு தமது ஜனங்கள் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார்.
They became his people by getting the forgiveness of sins.
பாவ மன்னிப்பை பெற்று அவருடைய மக்களாய் மாறினார்கள்.
And then he will save his people from their falling into sin.
அதற்கு பிறகு அவர்கள் பாவத்தில் விழுவதிலிருந்து அவர்களை ரட்சிப்பார்.
That is the first promise in the New Testament.
இதுதான் புதிய ஏற்பாட்டிலே காணப்படக்கூடிய முதல்
வாக்குத்தத்தம்.
புதிய ஏற்பாட்டின் முதல் பக்கத்திலே இது காணப்படுகிறது.
Forgiveness of sins is Psalm 103. That is old covenant.
பாவ மன்னிப்பு சங்கீதம் 103 காணப்படுகிறது. அது பழைய உடன்படிக்கை.
David thanked God for the forgiveness of sins.
பாவ மன்னிப்புக்காக தாவீது தேவனுக்கு நன்றி செலுத்தினார்.
So a church that only preaches forgiveness of sins is an old covenant church.
பாவ மன்னிப்பை மட்டுமே பிரசங்கிக்கக்கூடிய ஒரு சபை பழைய உடன்படிக்கை சபையாக இருக்கிறது.
It's a Psalm 103 church.
அது சங்கீத 103 சபை.
But a church that preaches Matthew 1:21, that is a new covenant church.
மத்தேயு 1:21 ஐ பிரசங்கிக்கக்கூடிய சபையானது புது உடன்படிக்கை சபையாக இருக்கிறது.
You can be saved from all your sins.
எல்லா பாவங்களிலிருந்தும் நீங்கள் விடுவிக்கப்பட முடியும், ரட்சிக்கப்பட முடியும்.
You can't do it. He will save you.
நீங்களாக அதை செய்ய முடியாது. அவர் உங்களை ரட்சிப்பார்.
It is not gritting my teeth and denying myself and overcoming anger and bitterness and all that. No.
பல்லை கடித்துக் கொண்டு என்னை நானே வெறுத்துக் கொண்டு கசப்பையும் கோபத்தையும் மேற்கொள்வது அல்ல.
That is yoga.
அது யோகா.
And I have a fear that some people in our CFC churches, they are actually practicing yoga.
நம்முடைய CFC சபையிலே சிலர் யோகா இது போன்ற யோகாவை தான் அவர் நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்று எனக்கு ஒரு பயமாக இருக்கிறது.
By self control they control their anger.
அவர்கள் சுய கட்டுப்பாட்டினாலே கோபத்தை கட்டுப்படுத்துகிறார்கள்.
And all types of things like that come into their mind.
இப்படி தங்களை மனதில் வரக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும்
கட்டுப்படுத்த
வாழ்க்கையானது மிகவும் அழுத்தம் நிறைந்ததாக
மாறுகிறது.
எப்பொழுதுமே ஒரு ஒரு அழுத்தம் இருக்கம், மன இருக்கம்.
It's like, you know, if you teach a dog to behave like a cat.
ஒரு நாயை பார்த்து பூனையை போல இருக்க முடியாது நாம் பயிற்சி கொடுத்தால்
and train it very well to say meow meow meow.
அது குறைப்பதற்கு பதிலாக மியா 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 என்று சத்தம் கூட கொற்று கொடுத்தால் அவர் பூனையை போல
he may do it sometime.
சில சமயத்திலே அது மியா என்று சொல்லும்.
But if another dog comes to fight with him, it will suddenly change and behave like a dog.
ஆனால் வேறொரு நாய் வந்து அதை உரு என்று சண்டை போட வந்தால் அது தன்னுடைய பயிற்சியை மறந்துவிட்டு குறைக்க ஆரம்பித்து விடும்.
This is the experience of many CFC people.
அநேக CFC மக்களுடைய அனுபவம் இப்படித்தான் இருக்கிறது.
What that cat dog needs is an inner change to the nature of a cat.
அந்த நாய்க்கு தேவையானதெல்லாம் உள்ளே உள்ளான ஒரு மாற்றம், அதனுடைய ஸ்வபாவம் மாற வேண்டும்.
Then it will never yell at another dog that comes to bite it.
அப்படி செய்து விட்டால் தன்னை சண்டை போடக்கூடிய வரக்கூடிய எந்த நாயை பார்த்தும் குறைக்காது.
Dear brothers and sisters,
அருமையான சகோதர சகோதரிகளே,
don't be satisfied until divine nature has taken over your inner life.
உங்களுடைய உள்ளான வாழ்க்கையை திவ்ய ஸ்வபாவமானது மேற்கொள்ளும் வரைக்கும் நீங்கள் திருப்தி அடைய வேண்டாம்.
Don't be satisfied with self-control.
சுய கட்டுப்பாட்டினாலே நீங்கள் திருப்தி அடைய வேண்டாம்.
Self-control is Buddhism, not Christianity.
சுய கட்டுப்பாடு என்பது கிறிஸ்தவம் அல்லாத புத்த மதத்தின் கொள்கை.
Partaking of Christ's nature inside is Christianity.
உள்ளே கிறிஸ்துவின் திவ்ய ஸ்வபாவத்திலே பங்கு பெறுவதுதான் கிறிஸ்தவம்.
Not me overcoming sin, he saving me from my sin, like it says here.
நான் பாவத்தை மேற்கொள்வதில்லை, அவர் என்னை பாவங்களிலிருந்து ரட்சிக்கிறார்.
Did you understand that?
இதை விளங்கிக் கொண்டீர்களா?
The first promise is not you will overcome sin.
ஆகவே முதல் வாக்குத்தத்தம் நீங்கள் பாவத்தை மேற்கொள்வீர்கள் என்று அல்ல.
No, the first promise is he, Jesus, will save me from my sin.
முதல் வாக்குத்தத்தம் இயேசு, அவர் என்னை பாவங்களிலிருந்து என்னை ரட்சிப்பார்.
If I try to save myself from sin, it will only be an impression before other people.
நான் என்னை பாவத்திலிருந்து ரட்சிக்க முயற்சித்தால் மக்கள் மத்தியிலே ஒரு கவர்ச்சி பெறும்படியாக தான் அப்படி செய்கிறேன்.
Not that something that comes from within.
அது உள்ளே இருந்து வரக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல.
Like wanting a good testimony.
நல்ல சாட்சி எனக்கு வேண்டும் என்று சொல்வது போல.
And my nature has not changed.
ஆனால் என்னுடைய சுபாவம் மாறவில்லை.
You know, Jesus pictured our nature like a tree.
நம்முடைய சுபாவத்தை இயேசு ஒரு மரத்திற்கு ஒப்பிட்டார்.
The bad tree brings forth bad fruit.
ஒரு கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும்.
So, supposing I say my tree is all producing bad fruit.
என்னுடைய மரம் கெட்ட கனிகளாகவே கொடுக்கிறது என்று சொல்கிறேன்.
All bad mangoes, as soon as it comes out, is all rotten mangoes.
அங்கே மரத்திலே மாம்பழங்கள் காய்க்க ஆரம்பித்த உடனே அது அழுகி அழுகி கொட்டுகிறது.
So what do I do?
ஆகவே நான் என்ன செய்கிறேன்?
I go to the market and get some really good mangoes.
நான் கடைக்கு போய் நல்ல மாம்பழத்தை வாங்குகிறேன்.
And I cut off all these bad ones.
இங்கே அழுகி போகிற கெட்டு போகிற மரங்கள் கனிகள் எல்லாம் வெட்டுகிறேன்.
And I tie up, it's very cleverly, I tie up all these wonderful, beautiful mangoes on the tree.
மிகவும் புத்திசாலித்தனமாக நான் கடையிலிருந்து வாங்கி வந்த நல்ல சுவையுள்ள மாம்பழங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக அதை கட்டி அந்த பழம் இருந்த இடத்துல கட்டி கட்டி தொங்க விடுகிறேன்.
People who pass by say, oh, brother, you got such a beautiful tree, so full of such mangoes, I've never seen a life like this.
அந்த வழியாக நடந்து போகிறவர்கள், சகோதரரே, எவ்வளவு நல்ல மாம்பழங்கள் உங்கள் மரத்திலே பார்க்கிறோம், இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லி அவர்கள் மெச்சிக் கொள்வார்கள்.
And you know that that's not your real nature.
ஆனால் உங்களுக்கு தெரியும் அது உங்களுடைய உண்மையான சுபாவம் அல்ல.
You're putting it on.
நீங்கள் அங்கே அதை கொண்டு வந்து வைத்திருக்கிறீர்கள், அவ்வளவுதான்.
But Jesus said, cut down that tree.
ஆனால் இயேசு என்ன சொன்னார்? அந்த மரத்தை வெட்டி விடுங்கள்.
Jesus, John the Baptist said, Jesus has come with an axe.
யோவான் என்ன சொன்னார்? இயேசு ஒரு கோடாரியோடு கூட வந்திருக்கிறாராம்.
Matthew 3:10.
மத்தேயு 3:10.
An axe to the root of the tree.
அந்த மரத்தின் வேர் அருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது.
That is inside.
அது உள்ளே.
And he plants a new tree.
அங்கே ஒரு புது மரத்தை அங்கே நாட்டுகிறார்.
And how is that?
அது எப்படி இருக்கிறது?
Verse 11.
போனராம் வசனம்.
He will immerse you in the Holy Spirit and fire.
மத்தேயு 3:11, அவர் பரிசுத்த ஆவியினால் மக்களினாலும் உங்களை முழுகுவார்.
That is how he makes us partake of his nature.
இப்படித்தான் அவருடைய சுபாவத்திலே பங்கு பெற முடியாத தேவன் செய்கிறார்.
He immerses us in the Holy Spirit. Baptism
is
immersion in the Holy Spirit.
பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஞானஸ்நானம் கொடுக்கிறார். ஞானஸ்நானம் என்றால் பரிசுத்த ஆவிக்குள்ளாக நம்மை அப்படியே முழுக்குகிறார்.
When you are standing under a waterfall, you are completely drenched by the water.
ஒரு நீர் வீழ்ச்சியின் கீழே நிற்கும் பொழுது முற்றிலுமாய் நீங்கள் நனைந்து விடுவீர்கள்.
That is how God wants us to be filled with the Holy Spirit.
இப்படித்தான் நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
The whole secret of the Christian life is to be filled with the Holy Spirit.
கிறிஸ்தவ வாழ்க்கையின் முழு ரகசியமே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவதுதான்.
That's what turned my life around.
இதுதான் என்னுடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றியது.
First when I took water baptism.
முதலாவதாக நான் தண்ணீர் ஞானசம் எடுத்த பொழுது.
And then when the Lord Jesus baptized me in the Holy Spirit.
அதற்கு பிறகு தேவன் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தில் நிரப்பின பொழுது,
I cannot baptize myself in the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரால் என்னை நானே எப்படி ஞானஸ்நானம் கொடுக்க முடியும்?
Water baptism, somebody put me in the water and brought me up.
தண்ணீர் ஞானஸ்நானத்தில் வேறு ஒருவர் தான் என்னை தண்ணீருக்குள்ளாக என்னை முக்கி வெளியே எடுத்தார்.
Baptism in the Holy Spirit, Jesus has to come and immerse me in the Holy Spirit.
பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் என்பது இயேசு வந்து என்னை அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளாக என்னை முக்க வேண்டியிருக்கிறது.
I'm sorry to say that this has been so counterfeited by the Pentecostal churches.
இன்னைக்கு பெந்தகோஸ்தி சபையில இதற்கு எவ்வளவு போலியான காரியங்கள் வந்துவிட்டது என்பதை நான் வருத்தத்தோடு கூட சொல்கிறேன்.
It has not made people partake of Jesus' nature.
இயேசுனுடைய சுபாவத்திலே அவர்கள் பங்கு பெற வைக்கவில்லை.
It has not made them partake of Jesus' humility.
இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையிலே அவர்களை பங்கு பெற வைக்க முடியவில்லை.
Or of his love or his purity.
அல்லது அவருடைய அன்பு, அவருடைய தூய்மை.
What sort of baptism in the Holy Spirit is that?
அது எவ்விதமான பரிசுத்தாவினுடைய அபிஷேகம்?
And there is no anointing in their ministry.
அவருடைய ஊழியத்திலே ஒரு அபிஷேகம் இல்லை.
You know, if you are really eager to have the anointing of the Holy Spirit to preach God's word, all of you,
என்னுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் வேண்டுமே என்று உண்மையாலுமே நீங்கள் ஊக்கமுள்ளவர்களாக இருந்தால்,
all of you elders,
மூப்பர்களே, நீங்கள் எல்லாரும்,
look at the example of Jesus when he walked to Emmaus preaching to those two disciples.
அந்த இரண்டு சிஷ்யர்களுக்கு பேசிக்கொண்டே எம்மாவுக்கு நடந்தாரே, அந்த சம்பவத்தை எண்ணி பாருங்கள்.
3 hours he preached to them.
3 மணி நேரம் அவர்களுக்கு பிரசங்கித்தார்.
We know that because it says that the distance was about 11 kilometers.
11 kilometer தூரம் என்று சொன்னபடினாலே கிட்டத்தட்ட 3 மணி நேரங்கள் ஆயிருக்கும் என்று உங்களுக்கு தெரியும்.
But their testimony was, in Luke 24:32, our hearts were burning for all those 3 hours.
அந்த 3 மணி நேரம் எங்களுடைய இருதயமானது கொழுந்து விட்டு எரிந்தது என்று அவர்கள் சாட்சி சொன்னார்கள் லூக்கா 24 அதிகாரத்திலே.
You know, there are 2 verses of scripture that I began to seek God earnestly about when I started preaching and sought for the
anointing. நான் பிரசங்கிக்க ஆரம்பித்த பொழுது இந்த லூக்கா 24:32 இந்த வசனங்களை உள்ள காரியங்களை நான் அதிகமாய் கருத்து செலுத்த ஆரம்பித்தேன்.
I said, Lord, I want to preach like this.
ஆண்டவரே, நான் இது போல பிரசங்கிக்க வேண்டும்.
The way Jesus preached.
இயேசு எப்படி பிரசங்கித்தார்?
The way he preached. You and I must seek to preach like that if God has called you to preach.
தேவனுடைய பிரசங்கிக்கும்படி அழைத்தால் அவர் எப்படி பிரசங்கித்தார் அதே விதமாக நீங்களும் நானும் பிரசங்கிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
It's not for everybody. God may call very few people to preach, to be preachers.
எல்லாருக்கும் அல்ல இது, ஆனால் ஒரு சிலரை மட்டுமே தேவன் பிரசங்கிக்க அழைக்கலாம்.
And even less number of people to be teachers.
போதகராக இருக்கிறவர்கள் அதிலும் மிகவும் குறைவு.
But those who are called for that, they must say, Lord, I must preach in such a way that people's hearts will burn when they listen to me.
ஆண்டவரே, என்னை கேட்கும் பொழுது அவருடைய இருதயமானது கொழுந்து விட்டு எரிய வேண்டுமே ஆண்டவரே, அது போல நான் பிரசங்கிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும்.
Whether I speak for 3 minutes or 3 hours.
நான் 3 நிமிஷங்கள் பிரசங்கித்தாலும் 3 மணி நேரம் பிரசங்கித்தாலும்.
And the other word that I prayed to God for.
நான் தேவனிடத்தில் ஜெபிக்கக்கூடிய இன்னொரு வசனம் என்னவென்றால்
is from 1 Samuel 3.
1 Samuel 3 அதிகாரம்.
1 Samuel 3 verse 19.
1 Samuel 3 அதிகாரம் 19 வசனம்.
These are the 2 things and I'm particularly speaking to elders and those who speak God's word now.
தேவனுடைய வார்த்தையை இப்பொழுது பிரசங்கிக்கிறவர்களுக்கும் மூப்பர்களுக்கும் நான் விசேஷமாக இப்பொழுது பேசுகிறேன்.
This is the second thing I asked the Lord.
நான் தேவனிடத்தில் கேட்கக்கூடிய 2வது காரியம் இது.
I said, Lord, it says the Lord was with Samuel and let none of his words fall to the ground.
கர்த்தர் சாமுவேலோடு கூட இருந்தார், அவருடைய வார்த்தைகளில் ஒன்றையாயிலும் தரையில் விழுந்து போக விடவில்லை.
That's what it says in the margin of my Bible. It didn't fall to the ground.
தரையில் விழுந்து விடவில்லை என்று என்னுடைய வேதத்தின் மார்ஜினில் சொல்லப்பட்டிருக்கிறது.
That means when you preach,
பிரசங்கிக்கும் பொழுது
if the word does not fall to the ground it goes straight into people's hearts.
அதரையில் விழவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் அது நேரடியாக மக்களுடைய உள்ளத்திற்கு செல்கிறது.
It doesn't go and bring conviction to people's hearts, it has just fallen on the ground between you and that person. It never reached his heart.
ஆனால் சில சமயத்திலே அது அவருடைய நேரடியாக உள்ளத்திலே போய் தைக்காதபடிக்கு தரையில் விழுந்து விடுகிறது. நீங்கள் பிரசங்கிக்கக்கூடிய வார்த்தைகள்
it has only reached his head, it has fallen to the ground.
அவருடைய தலைக்கு மட்டுமே அந்த பிரசங்கம் சென்றது என்று சொன்னால் அது உள்ளத்துக்குள்ளாக செல்லவில்லை, தரையில் விழுந்து விட்டது.
If people are only impressed, oh, what a clever sermon that is.
Oh, இது எவ்வளவு புத்திசாலித்தனமான பிரசங்கம் என்று சொல்லி மெச்சிக்கொள்கிறார்கள். அவ்வளவு
it doesn't change his heart.
ஆனால் உள்ளத்தை மாற்றவில்லை.
It doesn't challenge them to follow Jesus.
இயேசுவை பின்பற்றும்படியாக சவாலிடவில்லை.
It hasn't challenged them to learn humility and gentleness from Jesus.
இயேசு கிறிஸ்துவின் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் கற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு சவாலிடவில்லை.
Then there's no fire in it.
அப்படியானால் அதில் அக்கினி இல்லை.
It has fallen to the ground.
அது தரையில் விழுந்து விட்டது.
So you know God has put in the Bible we read preachers and teachers.
ஆகவே வேதத்திலே வாசிக்கிறோம் தேவன் பிரசங்கியார்களையும் போதகர்களையும் வைத்திருக்கிறார்.
See in 2 Peter 3 we were just looking.
இப்போ நாம் பார்த்தோமே 2 பேதுரு 3 அதிகாரம்.
We were looking at verse 18.
18 வசனத்தை நாம் பார்த்து கொண்டிருந்தோம்.
See the 3 verses before that.
அதற்கு 3 வசனம் முன்பாக பாருங்கள்.
He says in verse 15 about Paul.
பவுலை குறித்து 15 வசனத்தில் சொல்கிறார்.
Now Paul was very different from Peter.
பேதுரு விட பவுல் வித்தியாசமானவர்.
13 letters Paul wrote in the New Testament.
புதிய ஏற்பாட்டிலே 13 நிருபங்களை பவுல் எழுதியிருக்கிறார்.
And letters like Romans, very difficult to write.
ரோமர் போன்ற நிருபங்களை எழுதுவது மிகவும் கடினம்.
Very difficult even to understand.
அதை விளங்கிக் கொள்வதே கடினமாக இருக்கிறது.
Try and understand Romans 7 for example.
உதாரணமாக ரோமர் 7 அதிகாரத்தை படித்து புரிந்து கொள்ள முயற்சி செய்து பாருங்கள்.
Peter could never write a letter like that.
பேதுருவால் அப்படிப்பட்ட ஒரு கடிதத்தை எழுதவே முடியாது.
Peter writes things like your salvation is better than gold.
உங்களுடைய ரட்சிப்பு பொன்னை காட்டிலும் மேன்மையானது என்று இப்படிப்பட்ட காரியங்களை எழுதுவார்.
And drink the word like a baby drinks milk.
ஒரு குழந்தையை பாலை குடிப்பது போல நீங்கள் குடிக்க வேண்டும் வேத வசனத்தை என்று சொல்வார்.
And don't backslide like pigs going to the muck.
பன்றிகள் சேற்றிலே புரளுகிறது போல நீங்கள் பின்மாற்றம் அடைய வேண்டாம் என்று சொல்வார்.
Or like a dog eats its own vomit.
அல்லது நாய் தான் கக்கினதையே திரும்ப திங்கிறது போல நீங்கள் போக வேண்டாம் என்று சொல்வார்.
These are the type of illustrations Paul uses, Peter uses.
இப்படிப்பட்ட விளக்கங்களை தான் பேதுரு பயன்படுத்தினார்.
He was not a teacher, he was a preacher.
அவர் ஒரு போதகர் அல்ல, ஒரு பிரசங்கியார்.
Paul was a teacher.
ஆனால் பவுல் ஒரு போதகர்.
And Romans is a classic example of a teacher writing a letter.
ரோமர் ஒரு போதகர் எப்படி ஒரு கடிதத்தை எழுதுவார் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணமா இருக்கிறது.
God has shown us Peter should not be try to be like Paul, Paul should not try to be like Peter.
பேதுரு பவுலை போல எழுத முயற்சிக்க கூடாது, பவுல் பேதுரை போல எழுத முயற்சிக்க கூடாது என்பதை தேவன் காட்டியிருக்கிறார்.
God has given me a gift, I will fulfill that.
தேவன் எனக்கு ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார், அதை நான் நிறைவேற்றுவேன்.
I think Paul was a preacher and a teacher.
பவுல் பிரசங்கராகவும் இருந்தார், போதகராகவும் இருந்தார் என்று நான் நினைக்கிறேன்.
But Peter was not a teacher.
ஆனால் பேதுரு ஒரு போதகர் அல்ல.
You know the Bible says in James chapter 3.
யாக்கோபு 3 அதிகாரத்திலே வேதம் சொல்கிறது.
My brothers, don't try to be a teacher because God will judge you very strictly.
அதிகா தேவன் உங்களை கண்டிப்பாய் தண்டிப்பார் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராக இருப்பீர்களாக எழுதுகிறார்.
I just mentioned that in passing. Don't try to have somebody else's ministry.
வேறு ஒருவருடைய ஊழியத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் என்று நீங்கள் எண்ணக்கூடாது.
Don't say I like to preach like that person.
இவரை போல நான் பிரசங்கிக்க வேண்டுமே என்று எண்ண வேண்டாம்.
God may not have called you to be that person.
அந்த நபரா இருக்க முடியாத தேவன் உங்களை அழைக்காமல் இருக்கலாம்.
It's like there's a difference between the hand and the tongue.
கைக்கும் நாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை போல.
The tongue speaks, the hand cannot speak.
நாவு பேசுகிறது, ஆனால் கை பேச முடியாது.
And in the body of Christ there are some people like the hand, some people like the tongue.
ஆகவே கிறிஸ்துவின் சரீரமாய் சபையிலே சில நாவை போல இருக்கிறார்கள், சில கரங்களை போல இருக்கிறார்கள்.
Grow in the knowledge of the Lord Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் அறிகிற அறிவிலே வளருங்கள்.
How the Holy Spirit shows us how Jesus lived.
இயேசு எப்படி வாழ்ந்தார் என்பதை பரிசுத்த ஆவியானவர் எப்படி காண்பிக்கிறார்.
He did not have a lust to preach for 30 years.
30 ஆண்டுகளாக பிரசங்கிக்கக்கூடிய இச்சை அவருக்கு இல்லாதிருந்தது.
Even though he knew the Bible by the age of 12.
12 வயதா இருக்கும்பொழுதே வேதத்தை நன்றாக அறிந்திருந்தார்.
He didn't have a great lust to show off his knowledge to other people.
தன்னுடைய அறிவை எல்லாருக்கும் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு இச்சை அவருக்கு இல்லை.
When God called him and anointed him in the river Jordan, then he went out to preach.
தேவன் அவரை அழைத்தார், யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் கொடுத்தார், அதற்கு பிறகு அவர் பிரசங்கிக்க சென்றார்.
And then in 3.5 years he did a work which has lasted for 2000 years.
3.5 ஆண்டுகளில் அவர் செய்த அந்த ஊழியமானது இந்த 2000 ஆண்டுகள் வரைக்கும் அது நிலைத்திருக்கிறது.
It's not a question of how long you have a ministry. I've been an elder for 10 years or 30 years. Doesn't mean anything.
ஆகவே எவ்வளவு நீண்ட காலம் நீங்கள் மூப்பராய் இருக்கின்றது ஒரு அர்த்தம் ஒரு காரியம் அல்ல. 30 ஆண்டுகள் மூப்பராய் இருந்தேன், 10 ஆண்டுகள் மூப்பராய் இருந்தேன் சொல்லுது அது எந்த பிரயோஜனம் இல்லை.
Jesus had a ministry only 3.5 years.
இயேசுக்கு 3.5 ஆண்டுகள் மட்டுமே ஊழியம் இருந்தது.
But see how long that ministry has lasted.
ஆனால் அந்த ஊழியம் எவ்வளவு நாட்கள் நிலைத்திருக்கிறது என்று பாருங்கள்.
Say, Lord, I want a long lasting ministry.
ஆண்டவரே நிலைத்திருக்கக்கூடிய ஒரு ஊழியம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே.
And it's not merely by study of the Bible.
அது வேதத்தை படிப்பதனால் மட்டும் வருவதில்லை.
The Bible is very important.
வேதம் முக்கியமானதுதான்.
But all these people who spend years in Bible school, I have never in my life been blessed by anybody who's gone to a Bible school.
ஆனால் காலங்காலமாக வேதாகம கல்லூரியிலே செலவிடுகிறார்களே அவர்கள் பிரசங்கிப்பதன் மூலம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டதே இல்லை.
When I was a young Christian, the people whose ministry blessed me the most were all people who had never been to a Bible school.
நான் இளம் கிறிஸ்தவனாய் இருந்தேன், அப்பொழுது என்னை ஆசிரியித்த பிரசங்கங்கள் எல்லாம் அவர்கள் ஒருவருமே வேதாம கல்லூரிக்கு போகாதவர்களாக இருந்தார்கள்.
டோசர் அண்ட் வாட்ச்மேன் நீ அண்ட் பக்ஸிங்.
ஏடபிள் டோசர், வாட்ச்மேன் நீ, பக்ஸிங்.
இசன்ட் பீப்பிள் கோ டு டிடன்ட் கோ டு பைபிள் ஸ்கூல்.
இவர்கள் எல்லாரும் வேதாம கல்லூரிக்கு போகவில்லை.
சார்லஸ் ஃபின்னி, டிஎல் மூடி.
சார்லஸ் ஃபின்னி, டிஎல் மூடி.
ஐ செட் லார்ட், ஐ வாண்ட் டு பீ லைக் தட். ஐ
வாண்ட் ஆண்டவரே அது போல இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன்.
ஐ வாண்ட் டு சர்வ் அண்டர் தி அனாயிண்டிங் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், நாட் வித் ஹெட் நாலேஜ்.
ஆண்டவரே எனக்கு தலை அறிவு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானுடைய அந்த நீர்வீழ்ச்சியின் மேல் விழ வேண்டும் ஆண்டவரே.
You can be a godly man even if you cannot explain the Bible like a teacher can.
நீங்கள் ஒரு போதகராய் வேதத்தை விளக்கி சொல்ல முடியாவிட்டாலும் நீங்கள் ஒரு தெய்வீக மனிதனாக இருக்க முடியும்.
See, for example, do you know that for 1400 years there was no printed Bible available in the world?
உங்களுக்கு தெரியுமா 1400 ஆண்டுகளாக அச்சடிக்கப்பட்ட வேதாகமம் இந்த பூமியில் இல்லை.
Only after printing was discovered in the last 600 years we have printed Bibles.
அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் கடந்த 600 ஆண்டுகளாக நமக்கு அச்சடிக்கப்பட்ட வேதாகமம் இருக்கிறது.
How did people explain the truth for 1400 years?
1400 ஆண்டுகளாக எப்படி தத்தியத்தை விளக்கினார்கள்?
Did you have to understand the Bible so thoroughly in order to live a godly life?
தேவ பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு வேதத்தை நன்றாக ஆராய்ந்திருக்க வேண்டுமா?
If you had gone to somebody 1000 years ago, very godly man.
1000 ஆண்டுகள் முன்பதாக மிகுந்த தேவ பக்தியுள்ள ஒரு மனிதனிடத்தில் நீங்கள் போகிறீர்கள்.
And ask him to explain some doctrine in scripture.
வேதத்திலே உள்ள ஒரு உபதேசத்தை விளக்க முடியாது கேட்கிறீர்கள்.
What does it mean for the old man to be crucified?
பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்படுகிறான் என்றால் அர்த்தம் என்ன?
What does it mean to receive grace? What does it mean to get the life of Christ?
கிருபையை பெற்றுக்கொள்வது என்றால் என்ன? கிறிஸ்துவின் ஜீவனை பெற்றுக்கொள்வது என்றால் என்ன?
And all that we hear about, it's all very good to hear.
நாம் கேட்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் கேட்பதற்கு நல்லதுதான்.
But don't get discouraged if you don't understand it all.
இவர்களை விளங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் அதிரியப்பட வேண்டாம்.
The main thing is to partake of God's nature.
பிரதானமான காரியம் தெய்வீக ஸ்வபாவத்திலே பங்கு பெற வேண்டும்.
All the teaching is useful and essential, otherwise God would not have made Paul write 13 letters.
எல்லா போதனைகளுமே நமக்கு தேவையானதும் உபயோகமானதுமாய் இருக்கிறது. இல்லாவிட்டால் 13 நிருபங்களை பவுல் எழுத முடியாது. தேவன் அனுமதித்திருக்க மாட்டார்.
And all those complicated chapters in Romans 16, we have to study it because it's
Romans 16 அதிகாரங்களில் உள்ளதான குழப்பமான காரியங்கள் இவைகளெல்லாம் நாம் படிக்க வேண்டும்.
But the, if from it all must come a life.
ஆனால் அதன் மூலமாக ஒரு ஜீவன் வர வேண்டும்.
See, the first person who in my young life, the person who impressed me the most was when I read the biography of Sadhu Sundar Singh.
நான் இளம் கிறிஸ்தவனாக இருந்த பொழுது நான் அதிகமாய் கவரப்பட்ட தேவ ஊழியர்களே யார் என்று சொன்னால் சாது சுந்தர் சிங்.
Until today I feel he was the godliest man that India has ever seen.
இன்று வரை இந்தியா பார்த்ததிலே மிகுந்த தேவபக்தியுள்ள மனிதர் ஒரு இருப்பார் என்று சொன்னால் அவர்தான் சாது சுந்தர் சிங்.
But I don't think he could explain teaching like we can.
ஆனால் இப்பொழுது நாம் விளக்கி சொல்கிறது போல அவரால் வேதத்தை உபதேசத்தை விளக்கி சொல்லியிருக்க முடியாது.
Some of our CFC elders can quote verses better than Sadhu Sundar Singh.
இன்றைக்கு சாது சுந்தர் சிங்கை காட்டிலும் மிகவும் நேர்த்தியாக CFC மூப்பர்கள் வேதத்தை அங்கே அங்கே மேற்கோள் காட்டி சொல்லலாம்.
Where will Sadhu Sundar Singh be in eternity and where will you be in eternity?
ஆனால் நித்தியத்திலே சாது சுந்தர் சிங் எங்கே இருப்பாரான் நீங்க எங்கே இருப்பீர்கள்?
Where will you be in heaven?
He'll
be way ahead of us, even though he couldn't explain some of the things you can explain so well.
நீங்கள் நன்றாக விளக்கி சொல்லக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாம் அவருக்கு விளக்கி சொல்லவே முடியாதிருந்தது. ஆனாலும் அவர் பரலோகத்தில் எங்கேயோ ஆண்டவரிடத்தில் நெருங்கி இருந்திருப்பார்.
Am I saying therefore teaching is not important?
ஆகவே போதனை முக்கியமல்ல என்று சொல்கிறேனா?
Why did God ask Paul to write half the New Testament?
புதிய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட பாதி புத்தகங்களை எழுத முடியாது ஏன் தேவன் சொன்னார்?
Very important.
மிக முக்கியம்.
But it, I'm saying it must lead to life.
ஆனால் அது ஒரு ஜீவனுக்குள்ளாய் நம்ம நடத்த வேண்டும்.
That is the most important thing, to grow in the knowledge of the Lord Jesus Christ.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளருங்கள்.
For example,
உதாரணமாக,
let me give you one example from Luke's Gospel chapter 14.
லூக்கா 14 அதிகாரத்துல இருந்து ஒரு உதாரணத்தை உங்களுக்கு தருகிறேன்.
Jesus said,
Yesu sonnar
in verse 7
yada vasanam.
He was noticing at a feast how the guests were always seeking the place of honor at the table.
Ange virundukku alaikkapattavargal mudanmiyana idangalai therndu theruv seigiraal endrai kurithu avar pesinar.
You know, like preachers like to sit on the platform.
Prasangiyargal medaiyil ukkara vendum endru virumbugirargal.
We have never done it in our CFC churches.
ஒரு காலம் CFC சபைகள் அப்படி செய்ததில்லை.
When I first came to Tuticorin, I would sit on the floor with everybody else.
நான் தூத்துக்குடிக்கு கான்ஃபரன்ஸ் காரு ஆதிகாலை வரும்பொழுது மற்றவர்களைப் போலவே நானும் தரையில தான் உட்கார்ந்திருந்தேன்.
And when they asked me to speak, I'd go up and speak and then come back and sit on the floor.
என்னை பேச முடியாக அழைக்கும் பொழுது நான் போய் மேடையில் பேசிவிட்டு மீண்டும் தரையில வந்து உட்கார்ந்து விடுவேன்.
Yeah, those of you who were there in 1984-85 know that.
1984-85 ஆண்டுகளிலே வந்திருந்தவர்கள் இந்த அறிந்திருக்கிறீர்கள்.
Then when they put chairs, I sat on the chair.
அருகிருக்க நாற்காலிகளை போட்டபொழுது அதிலே உட்கார்ந்தேன்.
But I was not the person of honor sitting on top of the platform.
ஆனால் மேடையிலே உட்கார்ந்து கணத்தை தேடக்கூடிய ஒரு மனிதனாக நான் இல்லை.
But you see in all these other churches, that's what they want, a place of honor.
ஆனால் மற்ற எல்லா சபைகளையும் பாருங்கள், அவர்களுக்கு கனமான ஒரு இடம் வேண்டும்.
Jesus said, don't do that. When you go to a feast, go and take the last place.
விருந்துக்கு போகும்பொழுது நீங்கள் கடைசி இடத்தை தேர்வு செய்யுங்கள் என்று சொல்கிறார்.
That's the word he used. Last place. Luke 14:10.
லூக்கா 14:10 வாசிக்கிறோம், தாழ்ந்த இடத்தில் உட்கார் என்று சொல்கிறார்.
And then if they want to invite you, they'll invite you forward.
அதற்கு பிறகு உங்களை அழைக்க அவர்கள் விரும்பினால் உங்களை வந்து முன்னே அழைத்துக் கொண்டு செல்வார்கள்.
Do you have a lust to be invited to speak at the conference?
ஒரு கான்பரன்ஸ் கூட்டத்திலே பேச அழைக்கப்பட வேண்டுமே என்றதான உற்சாகம் இருக்கிறதா உங்களுக்கு?
Why I was not invited?
ஏன் நான் அழைக்கப்படவில்லை?
This is parable is for you.
இந்த உபமானம் உங்களுக்கு தான்.
Are you happy to go and sit in the last place, or you sit in the last place waiting for somebody to invite you to forward?
கடைசியான இடத்தில் உட்கார்வதற்கு சந்தோஷமா இருக்கிறீர்களா, அல்லது கடைசியான இடத்தில் உட்கார்ந்து யாராவது என்னை வந்து கூப்பிடுவார்கள் என்று காத்துக் கொண்டிருக்கிறீர்களா?
Be happy to sit in the last place that nobody invites you to the top table.
யாருமே முதன்மையான இடத்திற்கு உங்களை அழைக்காத ஒரு கடைசி இடத்தில் உட்கார்வதற்கு சந்தோஷமா இருங்கள்.
That is what he said in verse 11 is the meaning of humbling yourself.
இதுதான் தாழ்மையா இருப்பதனுடைய அர்த்தம் என்று சொல்லி 11 வசனத்தில் விளக்கத்தை வாசிக்கிறோம்.
People like Sadhu Sundar Singh understood that very well.
Sadhu Sundar Singh போல மக்கள் இதெல்லாம் நன்றாக விளங்கிக் கொண்டார்கள்.
And other godly men and women through the years.
எத்தனை ஆண்டுகளாக தேவபக்தியுள்ள தேவ மனிதர்கள்.
We know there are many false teachings among the Roman Catholics.
ரோமன் கத்தோலிக்கர்கள் மத்தியிலே தவறான போதனைகள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம்.
But if you read in history, there have been some very godly people who were in the Roman Catholic Church whose doctrine was not perfect.
ஆனால் சபை சரித்திரத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால் சில ரோமன் கத்தோலிக்கர்கள் மிகுந்த தேவபக்தர்களாக இருந்தார்கள். அவர்கள் உபதேசம் சரியில்லை, ஆனால் தெய்வ மனிதர்களாக இருந்தார்கள். அவளுக்கு ஒரு ஜீவன் இருந்தது.
That is the main thing, brothers.
அதன் பிரதானமான காரியம் சகோதர சகோதரிகளே.
Partake of God's nature. That is the main thing.
தேவனுடைய திவ்ய சுபாவத்திலே பங்கு பெறுவதுதான் பிரதானமான காரியம்.
Peter says that all the wonderful promises of God offers this purpose.
அற்புதமான வாக்கு தத்துவங்கள், மகா மேன்மையான வாக்கு தத்துவங்கள் எல்லாம் இந்த நோக்கத்திற்காக தான் என்று பேதர் சொல்கிறார்.
And that's, and of course it says, you know, you often heard me quote Philippians chapter 2 and verse 5.
பிலிப்பியர் 2 அதிகாரம் 5 வசனத்தை நான் சொல்வதை நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீர்கள்.
I said it like this.
நான் இப்படி சொல்லியிருக்கிறேன்.
If you never read the Bible,
நீங்கள் வேதத்தையே வாசிக்கவில்லை என்று வைத்துக் கொள்வோம்.
I believe you should read the Bible every day.
ஒவ்வொரு நாளும் வேதத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று நம்புகிறேன்.
Particularly when we have it.
குறிப்பாக நமக்கு வேதம் இருக்கும் பொழுது.
There are many, you know, I've been to places in India where they don't have a New Testament, where they don't have an Old Testament.
நான் இந்தியாவிலே சில இடங்களுக்கு போகிறேன், அங்கே அவர்களுக்கு பழைய ஏற்பாடே இல்லை.
When I went to Northeast India to one of those tribal churches.
நான் நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு மாநிலங்களிலே போயிருந்தேன். அங்கே மலைவாழ் இனத்தினர் வாழ்கிறார்கள்.
And the brother was translating for me.
எனக்கு ஒரு சகோதரர் மொழிபெயர்த்து கொண்டிருந்தார்.
And I said, let's turn to Isaiah.
ஏசாயாவை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னேன்.
He said, brother, we don't have New Testament here. We don't have Old Testament here, sorry.
அவர் சொன்னார், சகோதரர் எங்களுக்கு பழைய ஏற்பாடு கிடையவே இல்லவே இல்லை என்று சொன்னார்.
I was surprised.
ஆச்சரியப்பட்டேன்.
They were living only with the New Testament.
ஓ, புதிய ஏற்பாட்டை மட்டுமே வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே.
This is what? 40 years ago.
40 ஆண்டுகள் முன்பதாக.
Be thankful.
நன்றி உள்ளவர்களாக இருங்கள்.
But having Old Testament and New Testament does not mean we partake of God's nature.
பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் வைத்திருப்பதனாலே நாம் திவ்ய சுபாவத்திலே பங்கு பெறுகிறோம் என்று.
Even if you don't have a Bible, remember one verse, Philippians 2:5. You can live your whole life with that.
உங்களுக்கு வேதாகமம் இல்லை என்றாலும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 2:5.
Have the same attitude in you which is in Jesus Christ.
கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது.
Grow, as Peter says, in the knowledge of the Lord Jesus.
பேதுரு சொன்னது போல இயேசு கிறிஸ்துவின் அறிவிலே வளருங்கள்.
So I say, Lord, this is how I want to grow.
ஆண்டவரே, இப்படி தான் நான் வளர விரும்புகிறேன்.
I want to be filled with the Holy Spirit.
நான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும்.
Show me your attitude, Lord.
ஆண்டவரே, உம்முடைய சிந்தை எனக்கு காண்பியும். ஆண்டவரே,
this fellow called me the devil. What should be my attitude to him?
ஆண்டவரே, இந்த மனிதன் என்னை பிசாசு என்று அழைக்கிறான், என்னுடைய மனப்பான்மை எப்படி இருக்க வேண்டும்?
What did you do when people called you Beelzebub?
உங்களை பெயெல்செபூல் என்று அழைத்த பொழுது நீர் என்ன செய்தீர் ஆண்டவரே?
And Lord, this fellow is cheating me of my money. What should I do?
ஆண்டவரே, இவர் என்னை பணத்தில் ஏமாற்றுகிறார், நான் என்ன செய்வது?
What did you do when Judas Iscariot cheated you?
யூதாஸ் காரியத்து ஏமாற்றின பொழுது நீர் என்ன செய்தீர்?
And this person has done such harm to me.
இவர் எனக்கு எவ்வளவோ வெகு தீமை செய்தார்.
Not as bad as he hasn't crucified me.
அவர் என்ன மேல செல்வில அறையவில்லை.
But he did some bad things.
ஆனால் சில கெட்ட காரியத்தை அவன் செய்திருக்கிறார்.
Lord, what did you do when people killed you on the cross?
ஆண்டவரே, உம்மை மக்கள் கொன்ற பொழுது கொல்லும் பொழுது என்ன செய்தீர்?
You said, Father, forgive them.
பிதாவே, அவர்களை மன்னியும்.
They are not repented.
அவர்கள் மனம் திரும்பவில்லை.
Do you forgive people who are not repented of their sin?
தங்களுடைய பாவங்களை குறித்து மனம் திரும்பாதவர்களை நீங்கள் மன்னித்திருக்கிறீர்களா?
That's what Jesus did on the cross.
இதுதான் இயேசு சிலுவையிலே செய்தார்.
Oh, I learned something, Lord, about your have the same attitude in you which is in Christ Jesus.
ஆகவே கிறிஸ்துவே சொல்லுங்க அதே சிந்தைய உங்களிலும் இருக்க கடவுது என்பதிலே ஒரு சில காரியங்களை கற்றுக்கொண்டேன் ஆண்டவரே.
I must forgive people even if they don't repent.
மக்கள் என்னை மனம் திரும்பாவிட்டாலும் நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும்.
They did something very bad to me.
அவர்கள் மோசமான காரியங்களை எனக்கு செய்தார்கள்.
Like they kept on hammering the nail into his hand and crown of thorns on his head and all that.
இயேசுவை கையில் ஆணியை வைத்து அடித்துக் கொண்டே இருந்தார்கள். முற்றிடத்தை தலையிலே சூட்டி அடித்தார்கள்.
All his attitude always was, Father, forgive them. They don't know what they're doing.
அவருடைய சிந்தை எல்லாம் ஆண்டவரே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று தான்
ஜெபித்தார்.
ஆண்டவரே எனக்கு போதியும்.
You need only one verse.
ஒரே ஒரு வசனம் போதும்.
Have this attitude in yourself which was in Christ Jesus.
கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது.
You know, sin came when Lucifer, the chief angel, wanted to go up and up and up and up and up.
லூசிபர் அந்த பிரதான தூதன் இன்னுமாய் மேலே போக வேண்டும் மேலே போக வேண்டும் என்று சொல்லு, அப்படித்தான் அவன் சாத்தானாய் மாறினான்.
He was already the chief of the angels. We read in Isaiah 14 and Ezekiel 28.
ஏசாயா 14 அதிகாரம் ஏசாயா 28 அதிகாரத்திலே அவன் ஏற்கனவே தூதர்களுக்கெல்லாம் தலைவனாய் இருந்தான்.
But he was not happy.
ஆனால் அதிலே அவனுக்கு சந்தோஷம் இல்லை.
Because there was still one person above him, that was God.
என்ன, அவர் தனக்கு மேலாக இன்னும் ஒரே ஒருவர் இருக்கிறார், அவர் தான் தேவன் என்பதை அறிந்தான்.
Imagine his stupidity. He says, I'll go above that.
நான் அதற்கு மேலாக போகிறேன் என்று எண்ணினானே. அவனுடைய புத்தியனத்தை பாருங்கள், மதியனத்தை பாருங்கள்.
And he gathered some people also, some of the angels, to have that same spirit.
இதே ஆவியை கொண்டிருக்கக்கூடிய மற்ற தூதர்களையும் தன்னோடு கூட சேர்த்துக்
கொண்டான்.
ஒரு க்ஷணத்திலே அவர் பிசாசாய்
மாறினார்.
ஒரு பூரணமான தூதன் எப்படி பிசாசாய் மாறினான்?
He wanted to go up and up and up and up.
அவன் இன்னும் மேலே 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 போக விரும்பினான்.
But here it says, have the attitude which is in Christ.
ஆனால் இங்கே கிறிஸ்துவ சொல்ல சிந்தைய உங்களிலும் இருக்க கடவுள் என்று வாசிக்கிறோம்.
How to save man from this terrible sin of wanting to go up and up and up that the devil has put into man's head.
மனிதனுடைய மூளையிலே போட்டு விட்டானே சாத்தான் அந்த சிந்தை, இன்னும் நான் மேலே 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 போக வேண்டும் என்ற காரியத்தின் எப்படி அவன் விடுதலை பெற முடியும்?
You see three steps here.
இங்கே மூன்று படிகளை பார்க்கிறோம்.
Have this attitude which is in Christ.
கிறிஸ்துவ சொல்ல சிந்தைய உங்களிலும் இருக்க கடவுள்.
Verse 6, he came down, God, he became a man.
ஆறாம் வசனத்திலே தேவனாய் இருந்தவர் மனிதனாய் மாறினார்.
That is humility.
அது தாழ்மை.
And then he went one more step, he became a servant.
அதற்கு பிறகு இன்னும் ஒரு படி கீழே போய் அவர் ஒரு அடிமையின் ரூபம் எடுத்தார்.
The second step.
அது இரண்டாவது படி.
And then he went further down to be treated like a criminal, as a thief on the
cross. அவர் கீழே போய் அந்த சிலுவையிலே ஒரு குற்றவாளியைப் போல அவர் தொங்கிக் கொண்டிருந்தார்.
Humility, humility, humility.
தாழ்மை, தாழ்மை, தாழ்மை.
That's why I sometimes say the three secrets of the Christian life are humility, humility, humility.
ஆகவேதான் சில சமயத்தில் நான் சொல்லுவேன், கிறிஸ்துவ வாழ்க்கையின் ரகசியம் தாழ்மை, 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 மூன்று ரகசியங்கள்.
So, remember this little thing.
ஆகவே இந்த சிறு காரியங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
Whenever you find in your desire to go up and up and up and up in the church.
எப்பொழுதெல்லாம் சபையில் நான் மேலே போக வேண்டும் என்ற ஆசை வருகிறதோ.
I want to be more and more respected.
நான் அதிகம் அதிகமாக மதிக்கப்பட வேண்டும்.
I want to be more and more exalted in this church.
இந்த சபையில் அதிகம் அதிகமாக நான் உயர்த்தப்பட வேண்டும்.
I want everybody to look up to me.
எல்லாரும் என்னை நோக்கி பார்க்க வேண்டும்.
Remember who was the first person who wanted to go up like that.
இது போன்ற மேலே போக விரும்பின முதல் நபரை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
The devil.
பிசாசு.
Without knowing it, you are following him.
நீங்கள் அதை அறியாதபடியே அவனை பின்பற்றுகிறீர்கள்.
What is the verse? Have the attitude in you which is in Christ Jesus.
எந்த வசனம்? கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது.
Grow in the knowledge of the Lord Jesus Christ.
அறிகிற அறிவிலே வளருங்கள்.
He came down, 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 down.
அவர் கீழே 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 வந்தார்.
On the last day of his life, he was at the feet of his disciples cleaning it.
அவருடைய வாழ்க்கையின் கடைசி நாளிலே சீஷருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய பாதங்களை கழுவி கொண்டிருந்தார்.
How shall we have this life?
இந்த வாழ்க்கையை நாம் எப்படி கொண்டிருப்பது?
You know, there are two verses which speak about hunger and thirst.
பசி தாகத்தை குறித்து பேசக்கூடிய இரண்டு வசனங்கள் இருக்கிறது.
Matthew 5.
மத்தேயு 5 அதிகாரம்
verse 6.
5:6.
Blessed are those who hunger and thirst for righteousness, they will definitely be satisfied.
மத்தேயு 5:6. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள்.
Even if they don't understand the doctrine properly.
அவர்களுக்கு சரியான உபதேசத்தை விளங்கிக் கொள்ளாவிட்டாலும் சரி.
Even if they cannot define what is grace and what is faith and what is humility.
கிருபை என்றால் என்ன, விசுவாசம் என்றால் என்ன, தாழ்மை என்றால் என்ன என்பதை விளக்கி சொல்ல முடியாவிட்டாலும்,
if you are like Paul you may be able to explain that.
நீங்கள் பவுலை போல இருந்தால் அதை குறித்து விளக்கி சொல்ல முடியும்.
But if you are like Peter you may not be able to explain it.
ஆனால் பேதுருவை போல நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களால் விளக்கி சொல்ல முடியாது.
Both are needed in the church and both are in the church.
இரண்டுமே சபைக்கு தேவை, இரண்டுமே சபையில் இருக்கிறது.
But whichever you are you must have a hunger and thirst for righteousness.
ஆனால் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் உங்களுக்கு நீதியின் மேலே ஒரு பசி தாகம் இருக்க வேண்டும்.
You will be filled.
அப்பொழுது நீங்கள் திருப்தி அடைவீர்கள்.
You will get that righteousness.
அந்த நீதி உங்களுக்கு கிடைக்கும்.
Even if you cannot explain all these doctrines.
இந்த உபதேசங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாவிட்டாலும் சரி.
The other verse is John chapter 7.
இன்னொரு வசனம் யோவான் 7 ஆம் அதிகாரம்.
Verse 37.
37 ஆம் வசனம்.
How to be filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியினால் எப்படி நிரப்பப்படுவது?
I'll tell you something.
நான் உண்டை சொல்லுகிறேன்.
You'll never be filled with the Holy Spirit if you're not thirsty for it.
நீங்கள் முதலாவதாக தாகம் இல்லை என்று சொன்னால் ஆவியினால் நிரப்பப்பட மாட்டீர்கள்.
If anyone is thirsty come to me.
தாகமாக இருந்தால் ஒருவன் என்னிடத்தில் அவன் வரக்கடவன்.
What about if you're not thirsty?
தாகம் இல்லாவிட்டால்
if you're not thirsty to be filled with the Holy Spirit don't come, you're not ready.
பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டும் என்று தாகம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் இன்னும் ஆயத்தமாகவில்லை.
When you're thirsty come to me the Lord says and drink.
தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வா, நான் உனக்கு தருவேன் என்று சொல்கிறார்.
I will fill you so much that from your innermost being rivers will flow in many directions to bless thousands of people.
உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீரோட நதிகள் புறப்பட்டு ஓடும் ஓடி ஆயிரக்கணக்கான மக்களை ஆசீர்வதிக்க முடியாக நான் நிரப்பிக் கொண்டே இருப்பேன் என்று சொல்கிறார்.
We need to lead this life and lead our children into this life.
நாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும், நம்முடைய பிள்ளைகளையும் இந்த வாழ்க்கைக்குள்ளாக நாம் நடத்த வேண்டும்.
There was a very godly man who lived many years before Christ.
கிறிஸ்துவுக்கு முன்பதாக அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தேவ மனிதர் ஒருவர் வாழ்ந்தார்.
His name was Sirach.
அவருடைய பெயர் சிராக்.
He has written some interesting things in a book.
ஒரு சில சுவாரஸ்யமான காரியங்களை அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்.
Let me read one of those things.
அதில் ஒன்றை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும்.
A man is known by his children.
ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளைகளினாலே அறியப்பட்டிருப்பான்.
Don't rejoice in having many children if they don't have the fear of God.
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை என்றால் அநேக பிள்ளைகளை வைத்திருக்கிறோம் என்பதிலே சந்தோஷப்பட வேண்டாம்.
This is Sirach.
Sirach சொல்கிறார்.
It is better to have one child who fears God than 1,000 ungodly children.
ஆயிரக்கணக்கான தேவபக்தியுற்ற பிள்ளைகளை கொன்றிருப்பதை காட்டிலும் தேவபக்தியுள்ள ஒரு பையனை ஒரு பிள்ளையை கொன்றிருப்பது நல்லது.
Better to die without children than to have ungodly children living after you.
அவபக்தியுள்ள பிள்ளைகள் உங்கள் மரணத்துக்கு பின்பு இந்த பூமியில விட்டு செல்வதை விட பிள்ளைகள் இல்லாமலேயே நீங்கள் மரிப்பது நல்லது என்று சொல்கிறார்.
He who loves his son will discipline him.
தன்னுடைய மகனை நேசிக்கிறவன் அவனை சிக்ஷிப்பான்.
So that the father can rejoice in the way he turns out.
அப்படியானால் அவன் எப்படி மாறுகிறானோ அதை பார்த்து தாப்பனார் சந்தோஷப்படுவார்.
And when the father is dead,
தாப்பன் மரித்த பிறகு,
what Sirach says,
Sirach சொல்கிறார்,
it will be as if he is not dead.
அவர் மரித்து போகாததபடியே இருப்பார்.
Because he has left behind someone who is just like himself.
ஏனால் அவர் தன்னை போல இருக்க முடியாத வேறு ஒருவரை விட்டு சென்றபடினாலே அவர் மரித்தது தெரியவே இல்லை என்று சொல்கிறார்.
And he says, don't pamper your children.
உங்களுடைய பிள்ளைகளை அப்படியே நீங்கள் தட்டி கொடுத்து அடிக்காமலே வளர்க்க வேண்டாம்.
If you have a daughter, prepare those daughters at home to have a godly married life.
உங்களுக்கு பெண் பிள்ளைகள் இருந்தால் ஒரு தேவபக்தியுள்ள ஒரு திருமண வாழ்க்கை அமைத்துக் கொள்ளத்தக்கதாக அவர்களை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்கிறார்.
A strict watch on a self-willed daughter.
ஒரு மகள் ஒரு சுய சித்தம் வலிமையாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் அவர் மீது எப்பொழுதுமே நீங்கள் கவனமாய் கண்டிப்பாக இருக்க வேண்டும்.
It's a wonderful book to read.
அதை வாசிப்பது அற்புதமான ஒரு புத்தகம்.
It's not a book of the Bible.
அது வேதத்தில் ஒரு பகுதியாக இல்லை.
But it's like the books of Tozer and Finney and Watchmaney and like that.
டோசர், பின்னி, வாட்ச்மேன், இவர்கள் எழுதின புத்தகத்தை போல அது ஒரு புத்தகமா என்ன நீங்கள் படிக்கலாம்.
You can go to the internet and look for Sirach, you'll find this writing.
நீங்கள் இணையதளத்தில் சென்று சிராக் என்று தேடி பார்த்தால் அதை கண்டுபிடிப்பீர்கள்.
One last verse.
கடைசியா ஒரு வசனம்.
Hebrews 13.
எபிரேயர் 13 ஆம் அதிகாரம்.
Verse 7.
7 ஆம் வசனம்.
Remember those who led you, who spoke the word of God to you.
தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து.
Tamilnadu has got so many believers and so many wonderful brothers and sisters because of many elders who have worked here for 30 years
30 ஆண்டுகளாக ஊழியம் செய்த அநேக மூப்பர்களினாலே இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அநேக தேவபக்தியுள்ள சகோதரர்கள் சகோதரிகள் எழும்பி இருக்கிறார்கள்
they are in their 60s
அவர்கள் மூத்த சகோதரர்கள் 60 வயது நிரம்பி இருக்கிறார்கள் 60க்கு மேல் வயது உள்ளவர்களாக இருக்கிறார்கள்
respect them
அவர்களை மதியுங்கள்
consider how they are towards the end of their life
ஆனால் அவருடைய வாழ்க்கையின் முடிவில் எப்படி இருக்கிறார் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும்
and then imitate their faith it says
அதற்கு பிறகு அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது
so don't imitate every elder
அவை ஒவ்வொரு மூப்பரையும் பின்பற்ற தேவையில்லை
do you see this brother has become more humble as he's grown older
இந்த சகோதரன் வயதாக வயதாக அவர் இன்னும் தாழ்மையாகி இருக்கிறாரா
so eager to promote other younger brothers and not promote himself
தன்னைத்தானே முன்னிறுத்தாதபடிக்கு இளையவர்களை முன்னிறுத்த முடியாது முயற்சிக்கிறாரா
then it says here in this verse imitate that person's faith
அப்படிப்பட்ட நபருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார்
see how they came at the end of their life that's what it says in the margin of my bible
அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய வாழ்க்கையின் முடிவில் எங்கே வந்தார்கள் என்பதை பாருங்கள்
not how they began
எப்படி ஆரம்பித்தார்கள் என்றல்ல
and when you see a person in godliness and humility
ஒரு தேவபக்தியிலே தாழ்மையிலே ஒரு சகோதரரை பார்க்கும் பொழுது
always encouraging the younger people to come up and come up
எப்பொழுதுமே வாலிபர்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் உற்சாகப்படுத்துகிறவர்கள்
it says here in this verse imitate such a man
அப்படிப்பட்ட நபரை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று வாசிக்கிறோம்
dear brothers and sisters
அருமையான சகோதர சகோதரிகளே
thank you for listening patiently
பொறுமையாய் கவனித்தபடி நாளை நன்றி
I love you all
எல்லாரும் நான் நேசிக்கிறேன்
I have If there are 6,000 believers in our 100 churches, I say they are all my children.
100 சபைகளில் 6,000 பேர் இருப்பார்கள் என்று சொன்னால் நான் அவர்கள் எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள் என்று தான் சொல்கிறேன்.
And I try my best to love them all and do what I can for all of them.
அவர்கள் எல்லாரையும் நான் நேசிப்பதற்கும் அவர்களால் என்ன முடிந்த காரியத்தை செய்வதற்கும் நான் விரும்புகிறேன்.
May God bless you richly. This has been a blessed conference.
இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கருத்தரங்காக இருந்திருக்கிறது. தேவன் தாமே உங்கள் எல்லாரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.
Like all the Tutankhamun conferences I have come to.
நான் இதுவரை வந்த எல்லா தூத்துக்குடி கான்பரன்ஸ்களிலேயும்
We praise the Lord.
நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father.
பரலோக பிதாவே.
I pray that you by your spirit will take whatever is necessary and imprint it on people's hearts.
ஆண்டவரே எதெல்லாம் அவர்களுக்கு தேவையானதோ அதெல்லாம் அவருடைய மனதிலே பதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
And let there be strong churches all over Tamil Nadu.
தமிழ்நாடு முழுதுமாக வலிமையான சபைகள் எழும்பட்டும் ஆண்டவரே
that glorify you
உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய சபைகள்
we pray in Jesus name
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே
ஆமென்
ஆமென் ஆமென்